أعوذ بالله من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم.
عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا وَجَعَلْنَا اللَّيْلَ لِبَاسًا وَجَعَلْنَا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا.
يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய வல்லல்லாஹு நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய பேரருளின் காரணத்தால் நாம் இந்த வாராந்திர நிகழ்ச்சியில் அல்லாஹினுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் தொடர்ந்து செய்ய வேண்டிய, அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தாக அத்தௌபா, தனது பாவங்களை உணர்ந்து அந்த பாவங்களிலிருந்து மீளுதல், பாவ மன்னிப்பு தேடுதல், இது ஒரு உயர்ந்த ஒரு இபாதத்தாக வணக்கமாக இந்த இபாதத் திகழ்கின்றது. மனிதர்களை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் தவறுகளுக்கு, பாவங்களுக்கு உட்பட்டவர்கள். அந்த ரப்புல் ஆலமீன் அனைத்து பலவீனங்களை விட்டும் பரிசுத்தமானவனாக, தூய்மையானவனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் அந்த ரப்பிடத்தில் அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவத்தை பல செய்திகளின் ஊடாக நமக்கு நோக்கலாம். புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை ரிவாயத்து செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அறியாமை காலத்திலே வாழ்ந்த இப்னு ஜுதுஆன் என்ற அந்த நல்ல மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள். அந்த மனிதரிடம் சிறந்த நல்ல பண்புகள் காணப்பட்டன. அதிலே அந்த பண்புகளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள். யஸ்லுர் ரஹீம், அவர் உறவினர்களையெல்லாம் சேர்ந்து வாழக்கூடியவராக இருந்தார். யுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடியவராக இருந்தார். இப்படியான நல்ல பண்புகள் அவரிடம் காணப்பட்டன. இவைகள் அவருக்கு பயன் அளிக்குமா, இவைகள் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு பயனை பெற்றுக் கொடுக்குமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய பதிலை பாருங்கள். லா யன்ஃபஉஹு, அவைகள் அவருக்கு பயனளிக்க மாட்டாது. அவர் செய்த அந்த நல்ல கருமங்கள் அவருக்கு பயனளிக்கப் போவதில்லை. ஏன் தெரியுமா? இன்னஹு லம் யகுல் யௌமன் ரப்பிஃஃபிர்லி கதீஅதி யௌமத்தீன். அவர் தனது வாழ்நாளில் ஒரு தடவை கூட சொல்லியிருக்க மாட்டார், அனைவரையும் எழுப்பப்படுகின்ற, அனைவரும் விசாரணைக்குட்படுத்தப்படுகின்ற அந்த நாளில், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, ரப்பே எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று அவர் தனது வாழ்நாளில் ஒரு முறை கூட பிரார்த்தித்திருக்க மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸை கொஞ்சம் கவனியுங்கள். அவர் உண்மையில் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்கக்கூடிய ஒரு ரப் இருக்கிறான் என்பதை அவர் உணர்ந்திருக்கவில்லை, அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தான் செய்கின்ற பாவங்களுக்கும் தான் செய்கின்ற தவறுகளுக்கும் மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற ஒரு ரப் இருக்கிறான், எனவே அந்த ரப்பிடத்தில் நான் மன்னிப்பை தேட வேண்டும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கவில்லை, மறுமை பற்றிய நம்பிக்கையும் அவருக்கு இருக்கவில்லை. அன்பிக்குரியவர்களே, இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்கள்? மன்னிப்புடைய வார்த்தைகளை, வாசகங்களை சொல்கிறார்கள். அனைவரும் எழுப்பப்படுகின்ற நாளில் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அவர் தனது வாழ்நாளில் ஒரு தடவை கூட கூறியிருக்க மாட்டார். எனவே அவரது அந்த நல்லறன்கள் அவருக்கு நிச்சயமாக பயனளிக்கப் போவதில்லை என்று கூறுகிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், ஒரு மனிதன் தவறுகளை செய்கிறான், செய்ததன் பிறகு யா ரப் என்று அழைக்கிறான், யா அல்லாஹ் என்று அழைக்கிறான், யா ரஹ்மான் என்று அழைக்கிறான், யா கஃபார் என்று அழைக்கிறான். இப்படி அழைத்து தனது தவறுகளை, பாவங்களை உணர்ந்து அந்த ரப்பிடத்திலே மன்னிப்பை கேட்கிறான். என் அருமை சகோதரர்களே, இது ரப்பை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்ற ஒரு வணக்கம். அவன் எதை உணர்கிறான் தெரியுமா? என்னை மன்னிக்கக்கூடிய ஒரு ரப் இருக்கிறான் என்பதை உணர்கிறான். இதுதான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அந்த ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் ஒரு இடத்திலே கேட்கிறான், வமன் யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் வேறு யாராவது இருக்கிறானா? அல்லாஹ் கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியவனாக, அவன் தனது திருமறையிலே திரும்ப திரும்ப கொண்டு வரக்கூடிய அவனது பெயர்களில் கஃபூர் மன்னிக்கக்கூடியவன், கஃபார் அதிகம் அதிகம் மன்னிக்கக்கூடியவன், தவ்வாப், இப்படி நாம் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இது மிக உயர்ந்த ஒரு வணக்கம், இபாதத். ஒருவர் தனது தவறுகளை, பாவங்களை உணர்ந்து அந்த ரப்பிடத்திலே மன்னிப்பை பெறுவது. மீளுதல் என்பது இரண்டு வகைப்படும். மீளுதல், அல்லாவின் பக்கம் மீளுதல் என்பது நமக்கு இரண்டு வகையாக அல் குர்ஆனிலே பார்க்கலாம். அவன் அல் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்கிறான், நீங்கள் அவன் பக்கம்தான் மீளப் போகின்றீர்கள். சும்ம துரத்தூன இல ஆலிமில் கைப், நீங்கள் எந்த மரணத்தை விட்டு விரண்டோடுகின்றீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். மறைவானவற்றை அறியக்கூடிய அந்த ரப்பிடம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். நமது மீளுதல் அந்த ரப்பின் பால் தான் இருக்கிறது. அதனால்தான் ஒரு துன்பத்தின் பொழுது, ஒரு கஷ்டத்தின் பொழுது ஒரு மூமின் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூற கடமைப்பட்டிருக்கிறான். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அவன்பால் தான் நமது மீளுதல் என்பது இருக்கிறது. இந்த மீளுதலை விட்டு யாருக்கும் தப்பிக்க முடியாது. அந்த ரப்புல் ஆலமீன் அதை மிக தெளிவாக அல் குர்ஆனிலே கூறிவிட்டான். இந்த மீளுதலுக்கு முன்னால் நாம் நம்மை பாவங்களை விட்டு மீட்டெடுத்து அந்த ரப்புடைய அருளுக்கு உட்பட்டவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சூரத்து சஜிதாவிலே உங்களுக்கு பார்க்கலாம், அந்த ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வலனுதீக்கன்னஹும் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். நாம் அவர்களை சிறிய சிறிய தண்டனைகளை கொண்டு பிடிக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், சிறிய சிறிய தண்டனைகளை கொண்டு அவர்களை நாம் பிடிக்கின்றோம். அவைகள் பெரிய தண்டனைகள், வேதனைகள் கிடையாது. ஏன் இப்படி நாம் கொடுக்கின்றோம் தெரியுமா? அவர்கள் அந்த ரப்பின் பால் மீள வேண்டும் என்பதற்காக, லல்லஹும் யர்ஜுன், அந்த ரப்பின் பக்கம் திரும்பட்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இப்படியான சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுப்பதாக அல் குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே நறுமையானவர்களே, நாம் நமது பாவங்களை உணர்ந்து அந்த ரப்பிடத்தில் மன்னிப்பை பெற்றவர்களாக அவன் பக்கம் மீள வேண்டும். உண்மையான மீளுதலுக்கு முன்னால் அந்த உண்மையான மீளுதல் வந்துவிட்டது. அந்த நேரத்திலே அவன் சொல்கிறான், ரப்பிர் ஜிஊன், யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் தாமதிப்பாயாக, லஅல்லி அமலு சாலிஹன், நான் நல்ல அமல்கள் செய்கிறேன் என்றெல்லாம் கேட்பான். அவைகள் நிச்சயமாக பயனளிக்கப் போவதில்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்நாளில் நாம் அந்த ரப்பின் பக்கம் நமது தவறுகளை, பாவங்களை உணர்ந்து மீளும் பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் அடைகின்ற மகிழ்ச்சி அவ்வளவு உயர்ந்த ஒரு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு ஹதீஸை பாருங்கள், இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு இரவிலே தூங்குகின்றார். தூங்கிவிட்டு கண்விழித்ததன் பிறகு அவர் எப்படி சொல்கிறார் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹௌல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்று கூறுகிறார். அவர் தனது தூக்கத்தை விட்டு எழுந்து அந்த ரப்பை வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் வைத்து வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை, அவனுக்குத்தான் ஆட்சி சொந்தம், அவனுக்குத்தான் புகழ் சொந்தம், அவன் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ் தூய்மையானவன், புகழுக்குரியவன், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் வைத்தவர வேறு யாரும் இல்லை, அவனுக்குத்தான் அவன் மிகப்பெரியவன். அதேபோன்று நன்மைகள் தீமைகள் எதுவாக இருந்தாலும் அவனது நாட்டமின்றி செய்ய முடியாது. அவன் உயர்ந்தவனாக, மகத்தானவனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படி ஒருவர் சொல்லிவிட்டு சும்மதா, அவர் பிறகு ரப்பிஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று அவர் பிரார்த்திப்பார் என்றால், கஃபர லஹு, அல்லாஹ் அந்த மனிதரை மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். எனவே அன்பிற்குரியவர்களே பாருங்கள், அவர் அந்த இரவில் அவர் எதை பிரார்த்திக்கிறார், நபி அவர்கள் எதை பிரார்த்திக்குமாறு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இந்த உயர்ந்த ஓரிரை கொள்கை
ஏகத்துவ வார்த்தைகளுக்கு பின்னால் அந்த ரப்பை புகழ்ந்ததன் பிறகு, அந்த ரப்பை கண்ணியப்படுத்தியதன் பிறகு, அந்த ரப்பை பெருமைப்படுத்தியதன் பிறகு, அந்த ரப்பை போற்றி புகழ்ந்ததன் பிறகு எதை நபி அவர்கள் அங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள்? அவர் ரப்பி கஃபிர்லி என்று பிரார்த்தனை செய்கிறார். யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவருக்கு கிடைத்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். எனவே என் அருமை சகோதரர்களே, அது இரவுடைய நேரங்களாக இருக்கலாம், பகல் காலங்களாக இருக்கலாம், எல்லா நேரங்களிலும் ஒருவர் தனது பாவங்களை உணர்ந்து தனது பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மற்றும் ஒரு ஹதீஸை பாருங்கள், முஸ்லீமுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸில் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார். வந்து என்ன சொல்கிறார்? அல்லிம்னி கலாமன், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஏதாவது ஒன்றை கற்றுத்தாருங்கள், அதை நான் கூறி வர வேண்டும். அப்படியான ஒன்றை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹ் கஸீரா, சுபஹான அல்லாஹ் ரப்பில் ஆலமீன், لا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. அவன் அந்த அல்லாஹ் மிகப்பெரியவனாக, அனைத்து புகழ்களுக்கும் சொந்தக்காரனாக, அகிலங்களின் இறைச்சகனான அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அந்த ஞானம் மிக்க பேராற்றலுடைய அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி செய்ய முடியாது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை அந்த மனிதர் கேட்டுவிட்டு என்ன சொல்கிறார்? ஃபஹா உலா இல ரப்பி, நீங்கள் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகள் ரப்புக்கு சொந்தமானவைகள், ரப்பை பெருமைப்படுத்துகின்ற வார்த்தைகள், ஃபமாலி, இதில் எனக்குரிய பங்கு எது என்று கேட்கிறார்கள். இதில் எனக்குரிய பங்கு எங்க, எனக்குரிய பங்கு எங்கே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள்? அல்லாஹும்ம கஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக, வஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, என்னை நேர்வழியில் நடாத்துவாயாக, வர்ஸுக்னி எனது இந்த உலகத்தினுடைய அனைத்து தேவைகளையும் வாழ்வாதாரங்களை எனக்கு தருவாயாக என்ற இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். இது உமக்குரியது, இதை நீ ரப்பிடத்திலே கேட்பீராக. அல்லாஹும்ம கஃபிர்லி, வர்ஹம்னி, வஹ்தினி, வர்ஸுக்னி என்று கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த செய்திகளில் எல்லாம் நாம் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? நபி அவர்கள் எதை கற்றுக் கொடுக்கிறார்கள்? மன்னிப்பை கேட்குமாறு, தனது தவறுகளுக்காக பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்குமாறு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த செய்தியும் அதபுல் முஃப்ரத் என்ற அந்த கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. அதிலே அந்த நபித்தோழர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்போம். அந்த நேரத்தில் மனிதர்கள் வருவார்கள், ஆண்கள் வருவார்கள், பெண்கள் வருவார்கள். வந்து அல்லாஹ்வின் தூதரிடம் அவர்கள் பல விடயங்களை கேட்பார்கள். அதிலே அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாம் தொழுகின்ற பொழுது எதை நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்றும் கேட்பார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் எதை கற்றுக் கொடுப்பார்கள் என்றால், அல்லாஹும்ம கஃபிர்லி, வர்ஹம்னி, வஹ்தினி, வர்ஸுக்னி என்று கற்றுக் கொடுப்பார்கள். மன்னிப்பை, அதே போன்று அல்லாஹ்வுடைய ரஹமத், நேர்வழி, இந்த உலக தேவைகள், இந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தொழுகையிலே பிரார்த்திக்குமாறு நபி அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அதை சொல்லிவிட்டு நபி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? இந்த துஆவிலே உங்களுக்கு உலகம் மறுமை இரண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். இதில் உலகமும் இருக்கிறது, மறுமையும் இருக்கிறது. பாருங்கள், மன்னிப்பை கேட்கிறோம், ரஹமத்தை கேட்கிறோம், நேர்வழியை கேட்கிறோம், உலக தேவைகள் அனைத்தையும் கேட்கிறோம். இப்படி நபி அவர்கள் கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். ஏன் நான் உங்களுக்கு இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் நினைவு கூறுகிறேன் என்றால், இவைகளை ஓதி வருகின்ற வளமை நமது வாழ்க்கையிலே இருக்கிறதா? இப்படியான துஆக்கள் இரவில் பார்க்கிறோம், இரவிலே ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், தொழுகையிலே ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், பொதுவாக வந்து கேட்கின்ற பொழுது ஓதுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் நபி அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொருவரும் தனது பாவங்களுக்காக, தனது தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவதை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, ஒரு மனிதர் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை தனது கொள்கையாக ஆக்குகின்ற பொழுது அவர் முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. இந்த முஸ்லிமுடைய ஹதீஸை கவனியுங்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இஸ்லாத்தை பாருங்கள். அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹு தஆலா அவரது உள்ளத்திலே அந்த இஸ்லாத்தினுடைய அந்த ஒளியை அந்த உள்ளத்திலே படரச் செய்கின்றான். அந்த ஒளி வீச ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார்கள். வந்து என்ன சொல்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், உங்கள் வலக்கரத்தை நீட்டுங்கள், நான் உங்களுக்கு பையத்து செய்து தரப்போகிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இந்த தூய்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று அவர் கேட்டுக்கொள்கின்ற பொழுது நபி அவர்கள் தனது கரத்தை நீட்டுகிறார்கள். அந்த கரத்தை பிடித்தவர்களாக அவர்கள் சற்று நேரம் சிந்திக்கின்றார்கள். அப்பொழுது கேட்கிறார்கள், மாலக்கியா அமர், அம்ரே என்ன நினைத்துக் கொண்டிருக்கிற, என்ன சிந்திக்கின்ற என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒன்றை உங்களுக்கு நிபந்தனை போடுவதற்கு ஆசைப்படுகிறேன், ஒன்றை உங்களுக்கு நிபந்தனை இடுவதற்கு ஆசைப்படுகிறேன். அப்பொழுது நபி அவர்கள் கேட்கிறார்கள், உமது நிபந்தனை என்ன, என்ன நிபந்தனை தான் போடப்போகின்றீர் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் மன்னிப்பை பெற்றுத்தர வேண்டும், அல்லாஹ் எனது அனைத்து பாவங்களையும் மன்னிக்க வேண்டும், இதற்கு முன்னர் செய்த அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்க வேண்டும், இப்படி என்றால் நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு பையத்து செய்து தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை பார்த்து என்ன கேட்கிறார்கள், உமக்கு தெரியாதா, அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கபலஹு, இஸ்லாத்தை நீர் ஏற்றுக்கொள்வது என்பது நீர் முன் செய்த அனைத்து பாவங்களையும் உடைத்து எரிந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் இந்த மார்க்கத்தை தனது வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. இப்படியானவர்களுக்கு கூட நபி அவர்கள் என்ன துவாவை கற்றுக் கொடுப்பார்கள்? உங்களுக்கு முஸ்லிமுடைய ஒரு ஹதீஸிலே பார்க்கலாம், இதா அஸ்லம, நபியிடத்தில் வந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், நபியிடத்தில் வந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நபி அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள்? அல்லமஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா, அந்த மனிதருக்கு நபி அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள். தொழுகையை கற்றுக் கொடுத்து விட்டு ஒரு துவாவையும் கற்றுக் கொடுப்பார்கள். அந்த துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம கஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி, இந்த துவாவையும் சொல்லிக் கொடுப்பார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, என்னை நேர்வழியில் நடாத்துவாயாக, எனக்கு சுகத்தை தருவாயாக, உலக தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவாயாக என்றும் கற்றுக் கொடுப்பார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதே முன் செய்த பாவங்களை மன்னித்துவிடும், ஆனாலும் அவர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும். ஏன்? அந்த ரப்பிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும். அந்த ரப்புல் ஆலமீன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் என்ன இருக்க வேண்டும்? என்னை மன்னிக்க கூடிய ஒரு ரப் இருக்கிறான், என்னை மன்னிக்க கூடிய ஒரு ரப் இருக்கிறான், அந்த ரப்பிடத்தில் நான் மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் எந்த ஒரு நேரத்திலும் அவன் தனது பாவங்களை நினைத்து ஒரு அச்சமற்ற நிலையிலே அவன் இருக்க முடியாது. ஏன்? ஒரு மூமின், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மனிதர் தனது பாவங்களை உணர்ந்து தனது தவறுகளை நினைத்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடியவராகவே அவர் இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, ஷைத்தான் நமது சிந்தனைகளிலே போடுகின்ற மிக மோசமான ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், அதுதான் பாவங்களை அலட்சியமாக கருதுதல், நம்மை நாம் பரிசுத்தமாக எண்ணுதல். நம்மை நாம் எப்படி எண்ணுவது? நம்மை நாம் பரிசுத்தவான்களாக, தூய்மையானவர்களாக நம்மை நாம் எண்ணுவது. நாம் எப்படி எண்ணுவோம் தெரியுமா? நாம் பார்ப்பதெல்லாம் நம்மை விட அதிகமாக தவறு செய்வர்களை பார்ப்போம், நம்மை விட இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் அலட்சியமாக உள்ளவர்களை பார்ப்போம், அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது. அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு நம்மை எப்படித்தான் தெரியும்? தூய்மையானவர்களாகத்தான் தெரியும். இப்படி பார்ப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை, மார்க்கம் இதற்கு அனுமதி வழங்கவில்லை. தீன் என்று வருகின்ற பொழுது மார்க்கம் என்று வருகின்ற பொழுது நம்மை விட யாரெல்லாம் உயர்விலே இருக்கிறார்களோ, அமல்கள் அதிகமாக செய்கின்றார்களோ, நல்ல பண்புகளை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களைத்தான் பார்க்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. என் அருமைக்குரியவர்களே, இந்த ஹதீஸை கவனியுங்கள். அஹ்மதிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். என்ன எச்சரிக்கை? இய்யாக்கும் வ முஹ்கிராத்திஸ் ஸுனூப், பாவங்களை அலட்சியமாக கருதுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நன்றாக கவனியுங்கள், பாவங்களை அலட்சியமாக கருதுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். பாவங்களை அலட்சியமாக கருதுவது என்பது ஒரு மோசமான நிலை. இது என்ன செய்யும் என்றால் நம்மை ஒரு மிகப்பெரிய படுகுழிக்கு இட்டு செல்லும், ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நம்மை இட்டு செல்லும். எது? பாவங்களை அலட்சியமாக கருதுவது. இதற்கு நபி அவர்கள் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன? ஒரு கூட்டத்தார் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள், ஒரு பயணம் செல்கிறார்கள். அந்த பயணத்தில் அவர்கள் தங்களுடைய பயணத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துச் செல்கிறார்கள். அதில் அவர்கள் உணவை தயாரித்துக் கொள்வதற்காக ஒவ்வொருவரும் ஒரு விறகை சுமந்து செல்கிறார்கள். அவர்கள் உரிய இடத்தை அடைந்ததும் அந்த ஒவ்வொரு விறகையும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கின்ற பொழுது அது ஒரு பெரும் குவியலாக மாறுகிறது. அந்த விறகை வைத்து தங்களுடைய உணவுகளை எல்லாம் அவர்கள் சமைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் நபி அவர்கள் கொடுக்கக்கூடிய உதாரணம், பாவங்களை அலட்சியமாக கருதுபவனுக்கு. என் அருமை சகோதரர்களே, ஒரு விறகை வைத்து உணவை சமைக்க முடியுமா? ஒரு விறகு, ஒருவர் சுமந்து கொண்டு போகின்ற ஒரு விறகை வைத்து நெருப்பை அங்கே எரிக்க வைத்து உணவை தயாரிக்கலாமா என்றால் நாம் அனைவரும் சொல்வது நிச்சயமாக முடியாது. அப்படி என்றால் அந்த விறகுகள் அனைத்தும் அங்கு ஒன்று கூட்டப்படுகிறது, ஒன்று சேர்க்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த தேவை நிறைவேற்றப்படுகிறது. இப்படி சொல்கிறார்கள் நபி அவர்கள், அந்த ஒவ்வொருவரும் சுமந்து செல்கின்ற விறகை ஒன்று சேர்க்கின்ற பொழுது எப்படி ஒரு பெரும் குவியலாக மாறுகிறதோ அதுபோன்றுதான் இந்த பாவங்களை அலட்சியமாக கருதுகின்ற நிலை. ஒரு பாவம் தானே என்றுதான் அவர் நினைப்பார். இது ஒரு பாவம் தானே, நான் விட்டது ஒரு தொழுகை தானே, என்னிடமிருந்து தவறியது ஒரு ஜமாத்து தானே. இப்படி அவர் பாவங்களை அலட்சியமாக கருத கருத என்ன செய்யும்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி அவன் எண்ணுகின்ற பொழுது அந்த மனிதனை அந்த பாவங்கள் அழித்துவிடும் என்று சொல்கிறார்கள். பாவங்கள் ஒன்று சேர ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு முத்தகையுடைய நிலை எப்படி? ஒரு முத்தகை அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதனுடைய நிலை என்ன? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் 3வது அத்தியாயம் 135வது வசனத்தை பாருங்கள். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் ஒரு மானக்கேடான தவறான ஒரு காரியத்தை செய்தால், அவ்வளமு அன்புசகும், அவர்கள் தங்களுக்கே ஒரு அநியாயத்தை இழைத்துக் கொண்டால், ஜக்கருல்லாஹ், உடனே அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், வஸ்தகஃபரு லிதுனூபிஹிம், தங்கள் பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவார்கள், வமன் யக்ஃபிரு ஸ்னூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாராவது இருக்கிறானா, வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு நியாயங்களை கற்பித்துக் கொண்டு அதிலே அவர்கள் நிலைத்து இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் உணராமலேயே பல தவறுகளை பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தவறுகள் பாவங்களை விட்டெல்லாம் நாம் மீள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதை கவனியுங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபி தோழர், ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த பாசறையிலே கல்வி பயின்ற ஒரு நபி தோழர், மிக நீண்ட காலம் உயிர் வாழ்ந்த ஒரு நபி தோழர். இவர் என்ன தெரியுமா சொல்கிறார் பிற்காலத்திலே, இன்னக்கும் லதஅமலூன அமலன், நீங்கள் சில காரியங்களை செய்கின்றீர்கள், அதை நீங்கள் தலை மயிரை விட மிக அற்பமாக கருதுகிறீர்கள். ஆனால் நாம் அல்லாஹ்வின் தூதரோடு உயிர் வாழ்கின்ற பொழுது இதை நம்மை அழிவில் ஆழ்த்துகின்ற பாவங்களாக கருதி வந்தோம் என்று சொல்கிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள், எப்படி அந்த காலத்துடைய மாற்றம், அந்த மக்களுடைய மாற்றம் என்று சிந்தியுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சஹாபி உயிர் வாழ்கின்ற காலம் சாதாரணமானதல்ல, ஒரு சஹாபி இந்த பூமியில் உயிர் வாழுகிறார். உயிர் வாழுகின்ற பொழுது அந்த சஹாபி கூறுகிறார், நீங்கள் செய்கின்ற சில காரியங்கள் தலை மயிரை விட நீங்கள் அற்பமாக நினைத்து செய்கின்றீர்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதரோடு நாம் உயிர் வாழுகின்ற பொழுது இதை நாம் நம்மை அழிவில் ஆழ்த்துகின்ற பாவங்களாக கருதினோம். அப்ப அந்த காலத்தோடு நாம் நமது காலத்தை ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் சிந்தனை செய்து பாருங்கள், நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று. என் அருமை சகோதரர்களே, தவறுகளுக்கு சமூக அங்கீகாரம் கிடைத்துவிட்டால் அதைவிட ஒரு மோசம் எதுவுமே இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் பனு இஸ்ரவேலர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள், அந்த சமூகத்தில் சீர்திருத்தவாதிகள் இல்லாமல் போனார்கள், சீர்திருத்தவாதிகள் இல்லாமலானார்கள், தவறை சுற்றி காட்டக்கூடியவர்கள் அந்த சமூகத்திலே இல்லாமலான போது அந்த உள்ளங்கள் அனைத்தும் கலந்து விடுகின்றன. பாவங்கள் அப்படியே நன்மைகளோடு சேர்ந்து அங்கே தவறுகளுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கின்றது. தவறுகளுக்கு சமூக அங்கீகாரம் கிடைத்த பொழுது அந்த சமூகம் அழிக்கப்படுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, தவறுகளுக்கு, பாவங்களுக்கு, அநாகரிகங்களுக்கு, வெட்கங்களுக்கு, அனாச்சாரங்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கும் என்றால் அது மிக மோசமான ஒரு நிலையாகும். இன்றைய நமது சமூகத்தில் அந்த நிலை, அந்த அவல நிலை ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சினிமாவை பாவம் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர். நமது சமூகம், நமது சமூகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. சினிமா அதை பார்க்கலாம், அது ஒரு தவறு கிடையாது. நீங்கள் எந்த வீட்டை எடுத்து பார்த்தாலும், நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க உதாரணமாக, அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அங்க என்ன செய்து ஒரு சினிமா, ஒரு திரைப்படம் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது அந்த தொலைக்காட்சியிலே, சின்ன திரையிலே அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல முடியுமா இது ஒரு தவறு, இது ஒரு பாவம், இப்படி சொல்லக்கூட முடியுமான ஒரு நிலை இருக்கிறதா என்றால், இல்ல இவைகள் எல்லாம் பாவங்கள் அல்ல, இவைகளுக்கு இப்பொழுது சமூக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. யார் முத்திரை குத்தினார்கள்? குர்ஆன் ஹதீஸில் இருந்து முத்திரை குத்தப்பட்டதா? இல்லை. என் அருமை சகோதரர்களே, இவைகளுக்கு சமூக அங்கீகாரம். இசையை எடுத்து பாருங்கள், இசை அது பிரச்சனை இல்லை, அதற்கு சமூக அங்கீகாரம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில மஸ்ஜிதுகள், மஸ்ஜிதுகளுடைய திறப்பு விழாவுக்கு இஸ்லாமிய கீதம் போடப்படுகிறது. இஸ்லாமிய கீதங்கள் அவைகள் இசையை மார்க்கம் தெளிவாக ஹராமாக்கி இருக்கிறது. இசையை மார்க்கம் தெளிவாக ஹராமாக்கி இருக்கின்ற பொழுது இசையுடன் கூடியதாகத்தான் அந்த பாடல்கள் ஒளிபரப்பப்படுகின்றன. அப்படி என்றால் பாவத்துக்கு, மார்க்கம் தடுத்த ஒன்றுக்கு சமூக அங்கீகாரம் பார்க்கிறோமா இல்லையா? ஷிருக்குக்கு சமூக அங்கீகாரம், அதை விட என்ன வேற என்னவென்று இருக்கிறது? மஸ்ஜிதுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால், மஸ்ஜிதுகளில் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, வன்னல் மசாஜித லில்லா ஃபலா தத்உம் அல்லாஹி அஹதா. மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவைகள், அதில் அல்லாஹ்வை, அல்லாஹ்வோடு வேறு யாரும் அழைக்கப்படக்கூடாது. ஆனால் உங்களுக்கு பார்க்கலாம், யா முஹியத்தீன் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதரை அழைத்து இரட்சிப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மௌலிதுகள் எங்கு அரங்கேற்றப்படுகின்றன என்றால், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்கு கட்டி எழுப்பப்பட்ட மஸ்ஜிதுகளில் இந்த தவறுகள் அரங்கேற்றப்படுகின்றன என்று சொன்னால், மஸ்ஜிதில் ஷிருக்குக்கு அங்கீகாரம், சமூக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. சலாத்துன் நாரியா என்று நீங்கள் பார்த்தால் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து ஓதுவதை பார்க்கிறோம். 4444 தடவை ஓதப்படுகின்ற இந்த சலாத்துன் நாரியாவை நீங்கள் எடுத்து பார்த்தால், அல்லாஹ்வின் தூதர் 23 வருட தனது தவாவில் எந்த மௌட்டிகத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று பாடுபட்டார்களோ, அது அல்லாஹ்வின் தூதருடைய பெயரால் மஸ்ஜிதில் அரங்கேற்றப்படுவது ஒவ்வொரு தௌஹீத்வாதியுடைய, முஸ்லீமுடைய உள்ளத்திலும் ஒரு வேதனை ஏற்படுத்துகிறது. அதில் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலா, அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலா, யா அல்லாஹ், இந்த நபியின் மீது முழுமையான ஸலவாத்தை, முழுமையான அருளை பொழிவீராக. வஸல்லிம் தாம்மா, பரிபூர்ணமான சலாம். தன்ஹல்லு பிஹில் உகத், முடிச்சுகள் அவிழ்க்கப்படுவது அந்த தூதரின் மூலமாகத்தான். வதம் ஃபர்ஜு பிஹில் குரப், ஒருவனுடைய கஷ்டங்கள் போக்கப்படுவது அந்த தூதரின் மூலமாகத்தான். வதுகுலா பிஹில் ஹவாயிஜ், தேவைகள் நிறைவேற்றப்படுவது அந்த தூதரின் மூலமாகத்தான். வதனாலு பிஹில் ரகாயிப், ஒருவருடைய தேட்டங்கள் நிறைவேற்றப்படுவது அந்த தூதரின் மூலமாகத்தான். இப்படி அதிலே பார்த்தால் வைஸ்தஸ்கல் ஹமாம், மேகங்கள் ஓட்டப்படுவதும் அந்த தூதரின் மூலமாகத்தான். என் அருமை சகோதரர்களே, இப்படி இது ஒரு மஸ்ஜிதிலே வைத்து அந்த தூதர் நமக்கு கற்றுத்தந்ததெல்லாம், இதில்லா, உதவி தேடினால் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள், இதா சால்த்த, கேட்டால் அல்லாவிடம் கேளுங்கள் இப்படி கற்றுத் தந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொல்கிறார்கள். அருமைக்குரியவர்களே, எதற்கு சமூக அங்கீகாரம்? ஷிர்க் மிகப்பெரிய பாவம். அதற்கு நமது சமூகத்தில் சமூக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா இல்லையா பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல என் அருமை சகோதரர்களே, நமது சமூகத்தில் இன்னும் பார்க்கிறோம் சமூக அங்கீகாரம் எதற்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று பார்த்தால், வட்டி எடுத்து பார்த்தால் அடகு வைத்தல், அதெல்லாம் ஒரு பெரும் பாவம் கிடையாது. வட்டியோடு தொடர்படுவதெல்லாம் ஒரு பெரும் பாவம் கிடையாது. இவைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று ஒரு பெண் மகரமின்றி பயணம் செய்தல், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண் மகரமின்றி பயணம் செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. ஒரு பெண் மகரமின்றி பயணம் செய்ய மார்க்கம் தடுத்திருக்கிறது. மகரம் என்றால் யார்? திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள், அந்த உறவுகள். ஆனால் இன்று நமது சமூகத்தில் அது சமூக அங்கீகாரம் பெற்றுவிட்டது. ஒரு பெண் பயணம் செய்யலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். யார் முடிவு செய்தது? முடிவு செய்ய முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரது மின் அம்ரஹும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பளித்து விட்டால், மூமினான ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதில் வேறு முடிவுகளை, சுய முடிவுகளை கொண்டு வருவதற்கு அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, இன்று பார்க்கிறோம் மஹரமின்றி ஏதோ நினைக்கிறார், ஹஜ்ஜுக்கு மாத்திரம்தான் மஹரமோட பயணம் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு மாத்திரமல்ல, இது பிரயாணத்துக்கு இஸ்லாம் போட்ட ஒரு அடிப்படை, இது ஒரு விதி. அது மாத்திரமல்ல, நமது சமூகத்திலே நீங்கள் பார்த்தால், நமது வீடுகளுடைய சூழலை நீங்கள் எடுத்து பாருங்கள். மஹரம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள், திருமணம் முடிப்பதற்கு ஆகமாக்கப்பட்டவர்கள், இவைகள் எல்லாம் நமது வீட்டுடைய சூழலில் பேணப்படுகிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். இந்த மஹரம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள், ஆகமாக்கப்பட்டவர்கள், இவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த முறைகள் எல்லாம் நமது சமூகத்தில் பேணப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? நமது வீட்டில் பேணப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? இவைகளுக்கெல்லாம் சமூக அங்கீகாரம் கிடைத்திருப்பதை பார்க்கிறோம். இந்த தவறுகளை எல்லாம், இவைகள் தவறென்று சுட்டிக்காட்டப்படாத அளவுக்கு நிலைமை மோசமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் சமூக அங்கீகாரம் கிடைக்கும் என்றால் அது மிக மோசமான ஒரு நிலையாகும். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்வதெல்லாம், ஒரு சமூகத்தில் சீர்திருத்தவாதிகள் இருக்கும் வரை அந்த சமூகம் அழிக்கப்பட மாட்டாது. எனவே சீர்திருத்தவாதிகள் அவசியம். பாவங்களை பாவங்களாகத்தான் பார்க்க வேண்டும், தவறுகளை தவறுகளாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த தவறுகள் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். இன்று நீங்க பாத்தீங்கன்னா, புகைத்தலை ஒரு தவறாக நினைப்பதே இல்லை. சில இடங்களில் யார் பள்ளியில இருக்கக்கூடிய, மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாமே புகைத்தலுக்கு பழக்கமாக இருப்பார், அது ஒரு பிரச்சனை இல்லை. நமது பகுதிகளில் சமூக அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. பாவம் இது ஹராம், தவறு. நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை ஹராமாக்கிவிட்டால் முழு உலகமும் சேர்ந்து அதற்கு மாற்றமான முடிவை கொண்டு வந்தாலும் நிச்சயமாக முடியாது. எனவே அன்பிற்குரியவர்களே, இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே பாவங்கள் அலட்சியமாக கருதப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, பாவங்களுக்கு சமூக அங்கீகாரம் வழங்கப்படக்கூடாது. இவைகளில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது சமூகத்தை அழிவின் பால் இட்டுச் செல்லும். எனவே நறுமையானவர்களே, நாம் எல்லா நேரங்களிலும் தவறுகளை பாவங்களை உணர்ந்து அதிலிருந்து மீளக்கூடியவர்களாக, நபி தோழர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், சஹாபாக்களை எடுத்து பாருங்கள், அவர்களால் ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டாலும் எந்த அளவு அதை அவர்கள் உணர்ந்தார்கள், எந்த அளவு அதை நினைத்து பயந்தார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குகிறான். சூரத்துல் ஹுஜுராத்தை பாருங்கள். சூரத்துல் ஹுஜுராத்திலே அல்லாஹு தஆலா கூறும் பொழுது எப்படி சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, இறை விசுவாசிகளே என்று அல்லாஹு தஆலா அழைக்கிறான். அழைத்து சொல்கிறான், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தக்கூடாது என்று அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். என் அருமை சகோதரர்களே, இந்த வசனம் இறங்கிய பொழுது, இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கிய பொழுது, சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நபி தோழர், இவரை நபி அவர்கள் காணவே இல்லை. இந்த வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கியதன் பிறகு இந்த நபித்தோழரை காணவில்லை. இவருடைய சப்தம் உயர்ந்ததாகத்தான் காணப்பட்டது, அவரது சப்தம் உயர்ந்த நிலையில்தான் இருந்தது. சிலருடைய குரல் வளம் அப்படித்தான் இருக்கும், அப்படி பேசக்கூடிய ஒரு வளமை உடையவர். என் அருமை சகோதரர்களே, இவர் தனது வீட்டிலே இருந்து விடுகிறார். அல்லாஹ்வின் தூதருடைய சமூகத்துக்கு இவர் வரவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே அப்பா சாபித் இப்னு கைஸ்? சாபித் இப்னு கைஸை காணவில்லையே, பல நாட்களாக எங்கே அவர் இருக்கிறார்? அப்பொழுது அறிவிக்கப்படுகிறது, எப்பொழுது இந்த வசனம் இறங்கியதோ அதிலிருந்து அவர் தனது வீட்டிலே இருந்து விட்டார், அவர் தனது வீட்டிலே இருக்கிறார் என்று மக்கள் அறிவிக்கின்றார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த நபி தோழர் கண்ணீர் வடிக்கிறார், அழுது புலம்புகிறார். என்ன புலம்புகிறார்? நான் அல்லாஹ்வின் தூதருடைய சப்தத்தை விட உயர்வாக பேசிவிட்டேன், எனது அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டன என்று அவர் கண்ணீர் வடிக்கிறார், அழ ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை அழைத்து வருமாறு சொல்கிறார்கள். அவர் அழைத்து வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் இதை பற்றி அவரிடம் கேட்கிறார்கள். அவர் தனது நிலையை சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் நரகத்துக்குரியவனாக ஆகிவிட்டனோ என்று பயப்படுகிறேன், நான் நரகத்துக்குரியவனோ என்று அஞ்சுகிறேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை பார்த்து சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எந்தளவு அவர்கள் பயந்தார்கள். தன்னுடைய ஒரு தவறு, ஒரு சிறிய ஒரு தவறு பாவம் நிகழ்ந்து விட்டதென்றால் அதை உணர்ந்து எந்த அளவு கவலைப்பட்டார்கள். என் அருமை சகோ, இந்த வசனம் இறங்கியதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகம் சப்தமிட்டு பேசக்கூடியவர், அவர்கள் சப்தமிட்டு பேச மாட்டார்கள். நபி அவர்களிடத்தில் ஒன்றை பேசினால் அதை நபி அவர்கள் திரும்ப கேட்டு விளங்கிக் கொள்கின்ற அளவுக்கு தனது குரலை தாழ்த்தினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி அவர்கள் தங்களுடைய சிறிய தவறுகளை பாவங்களை உணர்ந்து கவலைப்பட்டார்கள், அஞ்சினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் நமது தவறுகளை, நமது தவறுகள் பாவங்கள் விஷயத்தில் நாம் அச்சமற்று இருப்போம் என்று சொன்னால் அது ஷைத்தான் உடைய மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்ச்சியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்ச்சியிலிருந்து நாம் மீள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை கூறுவதை கவனியுங்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல் மூமினீன, நிச்சயமாக இறை விசுவாசிகள், நிச்சயமாக மூமீன்கள், அவர்கள் தங்களுடைய பாவங்களை எப்படி தெரியுமா காணுவார்கள், கான்னஹு காயிது தஹத ஜபலின், அவர்கள் ஒரு மலைக்கு கீழ் அவர்கள் இருப்பதை போன்று உணர்வார்கள். அவர்களுடைய பாவங்கள் விஷயத்தில் ஒரு மூமினுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்று சொல்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள், ஒரு மூமினுடைய உணர்வு அவனது பாவங்கள் விஷயத்தில் எப்படி இருக்கும் என்றால் ஒரு பெரிய ஒரு மலையின் கீழ் அவன் இருப்பதை போன்று அவனது உணர்வு இருக்கும். அந்த மலை அவன் மீது விழுந்து விடுவது போன்ற உணர்வில் தான் அவன் இருப்பான், அந்த பயத்தில் தான் அவன் இருப்பான். ஆனால் ஒரு ஃபாஜிர், ஒரு தீயவனை பொறுத்தவரையில் அவன் அவனது பாவங்களை எப்படி காண்பான் என்றால், ஒரு கொசு அவனது மூக்கினுடைய நுனியிலே வந்து அமர்கிறது, அதை அவன் தட்டி விடுகிறான், இப்படித்தான் அவன் பாவங்களை பார்ப்பான் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நமது நிலை என்ன? நாம் எந்த நிலையிலே இப்பொழுது இருக்கிறோம்? உண்மையில் நமது தவறுகளை பாவங்களை நாம் இப்படி உணர்கிறோமா? ஒரு மிகப்பெரிய ஒரு மலை வந்து நமக்கு மேல் வீழ்ந்து விட போகிறது என்ற ஒரு அச்ச உணர்வு நமக்கு இருக்கிறதா? ஆனால் அதை அப்படி இல்லாமல் நமது பாவங்களை நாம் அலட்சியமாக கருதி கொண்டிருக்கிறோமா? எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மிக உயர்ந்த ஒரு இபாதத்தாக, வணக்கமாக இந்த இபாதத் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தாலா தனது திருமறையிலே நமக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறான். அல்லாஹு தாலா நமக்கு ஒரு வாக்குறுதியை குரானின் மூலம் அளிக்கிறான். இது சூரத்துல் அன்ஃபால் உடைய வசனம். சூரத்துல் அன்ஃபால் 32-33 ஆகிய வசனங்களை ஓதி படித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَإِذْ قَالُوا اللَّهُمَّ إِنْ كَانَ هَذَا هُوَ الْحَقُّ مِنْ عِنْدِكَ فَأَمْطِرْ عَلَيْنَا حِجَارَةً مِنَ السَّمَاءِ أَوْ ائْتِنَا بِعَذَابٍ أَلِيمٍ. அன்றே அந்த காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் என்ன தெரியுமா கேட்டார்கள்? இது உண்மையான மார்க்கமாக இருந்தால், இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது சத்தியமாக இருந்தால், நமக்கு எதிராக நீர் கற்களை மலையாக பொழிவிக்க செய்வாயாக என்று அந்த காஃபிர்கள் பிரார்த்தித்தார்கள். அறியாமையின் காரணத்தால், அறிவீனத்தின் காரணத்தால், அல்லது உனது கடுமையான தண்டனையை இறக்குவாயாக என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? வமா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வஅந்த ஃபீஹிம், நீர் அவர்களுக்கு மத்தியில் உயிர் வாழும் காலமெல்லாம் அவர்களுக்கு தண்டனை இறங்காது, அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ற ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் வழங்கினான். அடுத்த உத்தரவாதம் என்ன? வமா கான அல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தஃகிரூன். ஒரு உத்தரவாதம் இப்பொழுது நமக்கு இல்லை. அல்லாஹ் இரண்டு உத்தரவாதங்களை அளிக்கிறான். அதில் ஒன்று என்ன? நீ அவர்களுக்கு மத்தியில், நபியே நீர் உயிர் வாழுகின்ற காலமெல்லாம் அவர்களுக்கு எனது தண்டனை இறங்காது. அந்த உத்தரவாதம் இப்பொழுது நமக்கு இல்லை, அவர்கள் மரணித்து விட்டார்கள். நமக்கு இருப்பது ஒன்றே ஒன்று. அது அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடும் பொழுதெல்லாம், தேடும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்காது. அன்பிற்குரியவர்களே, நமக்கு இருப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், இந்த உத்தரவாதம் மாத்திரம் தான் இருக்கிறது. அந்த உத்தரவாதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நமது பாவங்களுக்காக, தவறுகளுக்காக மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஹதீஸை கவனியுங்கள். அகமதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், குரைஷுகள், குரைஷு காஃபிர்கள் நபியிடத்திலே வந்து சொல்கிறார்கள், உதுஉ லனா ரப்பக், உமது ரப்பிடத்தில் நீர் பிரார்த்திப்பீராக, எதை தெரியுமா, அன் யஜ்அல் லனா அஸ்ஸஃபா ஸஹபன், இந்த ஸஃபா என்ற மலை தங்கமாக மாற்றப்பட வேண்டும், இந்த ஸஃபா என்ற மலை தங்கமாக இந்த மலை மாற்றப்பட வேண்டும், அதற்காக பிரார்த்திப்பீராக என்று அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அப்படி அந்த மலை தங்கமாக மாறினால், வனுஉமினு பிக், உம்மை நாம் நம்பிக்கை கொள்வோம், இப்படி சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், வதஃஅலூன், உண்மையில் நீங்கள் அப்படி செய்வீர்களா? ஏன், அவர்களுடைய பேரார்வம் எல்லாம் என்ன, இவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், இவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், அதுதான் அவருடைய பேராவா, இவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும், நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிடக் கூடாது. நபி அவர்கள் வியப்படைந்து கேட்கிறார்கள், அப்படி நான் பிரார்த்தித்து அந்த அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய உதவியோடு அது நிகழ்ந்தால் நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வீர்களா அப்படி என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த குரைஷி காஃபிர்கள் சொன்னார்கள், நாம் உம்மை நம்பிக்கை கொள்வோம், உம்மை ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், இன் ரப்பக ஜல்ல வஆலா இக்ரா அலைக ஸலாம், உமது ரப் உம்மீது சலாத்தை சொல்லி இருக்கிறான், அதை முதலாவது உமக்கு எத்தி வைக்கிறேன், உமது ரப் உம்மீது சலாம் சொல்லி இருக்கிறான், அதை எத்தி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, உமது ரப்புடைய செய்தியை நான் சொல்கிறேன், இன் ஷிஅத அஸ்பஹ லஹும் அஸ்ஸஃபா ஸஹபன், நீர் விரும்புவீர் என்று சொன்னால் அந்த ஸஃபாவுடைய மலை தங்கமாக மாற்றப்படும், அந்த மலை அல்லாஹ் தங்கமாக மாற்றுவான். ஃபமன் கஃபர பஅத தாலிக மின்ஹும், ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் உம்மை நிராகரிப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் இதை இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு சமூகத்துக்கும் இறக்காத தண்டனையை கொண்டு நான் அவர்களை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் கூறுமாறு உமக்கு சொல்லியிருக்கிறான். நீர் நாடுவீர் என்று சொன்னால், அவர்களுக்காக தௌபாவுடைய வாயல், ரஹமத்துடைய வாயல், அதை நான் திறந்து விடுவேன். நீர் எதை தெரிவு செய்கின்றீர் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய செய்தி, அதை அறிவிக்கின்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த காருண்ய கடல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாக வேண்டும். அந்த தூதர் சொல்கிறார், பல்பாபு தௌபத்தி வர் ரஹ்மா, யா அல்லாஹ், தௌபாவுடைய வாயிலை நான் கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள், ரஹமத்துடைய வாயிலை கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், உண்மையிலே அந்த இடத்தில் ஸஃபாவுடைய மலை தங்கமாக மாற்றப்பட்டால் அந்த தூதருடைய ரிசாலத் அங்கு உண்மைப்படுத்தப்படும். ஆனாலும் அந்த சமூகத்துக்கு, அந்த சமூகம் அவர்களை நிராகரித்தால் அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையை அந்த உள்ளம் தாங்கிக் கொள்ளாது. அதனால் அவர்கள் கியாமத்துடைய நாள் வரை தௌபாவுடைய வாயிலை திறந்து விடுவாயாக, அல்லாஹ் ரஹமத்துடைய வாயிலை திறந்து விடுவாயாக என்று கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது, அந்த வாயிலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அந்த வாயில் எதுவரை, நமது இந்த உயிர் தொண்டை குழி அடைகின்ற வரைதான், அதுவரைதான் அந்த வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே அதை மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறான். அவர்களுடைய மரண வேலை வந்துவிட்ட பொழுது அவர்கள் தௌபா செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தௌபா இல்லை என்று அல்லாஹு தஆலா அறிவித்து விட்டான். எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த வாயில் நமக்கு அதுவரைதான் திறந்திருக்கிறது. அப்படி என்றால் நமக்கு மௌத் மரணம் நமது நிழல் போன்று வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்வது போன்று குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி ஊக்கிலபிக்கும் சும்ம இல ரப்பிக்கும் துர்ஜவுன். நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஒவ்வொருவரோடும் ஒரு மலக்குல் மௌத் இருக்கிறார், உங்களது உயிரை கைப்பற்றக்கூடிய ஒரு வானவர் இருக்கிறார், அவர் நம்மோடே இருக்கிறார். என் அருமை சகோதரர்களே, அவர் நம்மோடு தான் இருக்கிறார், அவரை விட்டு நமக்கு விரண்டோடவே முடியாது. நாம் நன்மை செய்தாலும் தவறு செய்தாலும் இரவிலே இருந்தாலும் பகலிலே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் அந்த மலக்குல் மௌத் நம்மோடு தான் இருக்கிறார். என் அருமை சகோதரர்களே, எப்பொழுது நமது அஜல் வருமோ அப்பொழுது அந்த உயிரை அவர் கைப்பற்றி விடுவார் என்பதை அல்லாஹு தஆலா தனது திருமறையின் ஊடாக நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டிய ஒரு இபாதத், ஒரு வணக்கம் தான் பாவம் மன்னிப்பு, தௌபா. அல்லாஹு தஆலா அதனால் தான் தனது திருமறையிலே கூறும் பொழுது வசாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் என்று அழைக்கிறான். இது ஒரு இந்த அழைப்பு சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல, அந்த ரப்பிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு அழைப்பு. மிக விரைவாக அதன்பால் நமக்கு விரைந்து வருமாறு அவன் அழைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நாம் எல்லா நேரங்களிலும் பாவங்களுக்கு மன்னிப்பை தேடியவர்களாக, தௌபா செய்தவர்களாகவே நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாக கொடுத்த ஒரு நற்சான்றிதழ் என்ன? அல்லாஹு தஆலா லியஃபிரல்லாஹு லக மா தக்தம் மின் தன்பிகும் மா தாஅஹர், நபியுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹு தஆலா குர்ஆனினூடாக அறிவிப்பு செய்கிறான். இந்த நற்சான்றிதழ் அந்த தூதருக்கு இருக்கிறது. அதே தூதரை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? வகுல், நபியே நீங்கள் கூறுங்கள், ரப்பி ஃபிர் வர்ஹம் வஅந்த கைருர் ராஹிமீன். சூரத்துல் முஃமினூனிலே 118 வசனமாக இடம்பெறுகிறது. நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, நீ அருள் புரியக்கூடியவர்கள் மிகச் சிறந்தவன். யார்? அல்லாஹ் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தனது நபிக்கு குர்ஆனின் மூலம் கட்டளையிடுகிறான், நபியே நீங்கள் ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். அந்த தூதருக்கு இந்த கட்டளை என்றால் நாம் எப்படி அச்சமற்று இருக்க முடியும்? நாம் எப்படி நம்மை பரிசுத்தவான்களாக நினைக்க முடியும்? என் அருமை சகோதரர்களே, நமது நினைப்பெல்லாம் என்ன? நாம் பரிசுத்தவான்கள், நாம் தூய்மையானவர்கள், அப்படித்தான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கற்பனை கோட்டைகளை கட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொள்ளாதீர்கள். பலில்லாஹு யுஸக்கி மைஷ், அல்லாஹ் நாடியவர்களை அவன் தூய்மைப்படுத்துவான், அவன் தான் அறிவான் யார் பரிசுத்தமானவர்கள் என்று. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்மை நாம் பரிசுத்தவான்கள் என்று எண்ணுவோம் என்றால் அதுதான் அழிவு, அப்படி எண்ணக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது தவறுகளை பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு நான் இப்பொழுது உங்களுக்கு ஓதி காட்டிய வசனம், நபியை பார்த்து அல்லாஹு தஆலா பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவீராக என்று கூறியிருக்கிறான் என்றால் அதைவிட வேறு என்ன இருக்கிறது என் அருமை சகோதரர்களே? எனவே என் அருமையானவர்களே, அதே போன்று பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவூதில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு முறை நாம் அல்லாஹ்வின் தூதரோடு ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறோம். ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது நபி அவர்கள் ஓதக்கூடிய இந்த வார்த்தைகளை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். யார் சொல்கிறார்கள்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்ன வார்த்தைகள் அது? ரப்பி ஃபிர்லி வதுபு அலைய இன்னக அந்த தௌவாபுர் ரஹீம். நபி அவர்கள் இதை சொல்கிறார்கள், இதை நான் எண்ணுகிறேன் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அருமை சகோதரர், என்ன துஆ இது? ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வதுபு அலைய நான் உடத்திலே தௌபா செய்து மீளுகிறேன், எனக்கு மன்னிப்பை வழங்குவாயாக, நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், அருள் புரிய கூடியவன் என்ற இதை நபி அவர்கள் அந்த மஜ்லிஸிலே 100 சொன்னதை நான் எண்ணினேன் சொல்கிறார்கள். 100 ஒரு மஜ்லிஸில் நபி அவர்கள் இதை சொன்ன நான் எண்ணினேன் என்று அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு குறிப்பிடுகிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடியிருப்பார்கள் என்று சொன்னால், அதே போன்று இந்த துவாவையும் கவனியுங்கள். நாம் ஓதி வர வேண்டிய துவாக்கள், நமது வாழ்க்கையில் இவைகளை ஓதி வர வேண்டும். அதற்காக நான் இவைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஹதீஸ் அபு மூசா அவர்கள் வழியாக வரக்கூடிய இந்த செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன துஆ அது? ரப்பி ஃபிர்லி ஹதீஅதி வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லிஹி வ மா அன்த ஆலமு பிஹி மின்னி அல்லாஹும்ம ஃபிர்லி ஹதாயாய وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي اللهم اغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما اعلنت انت المقدم وانت المؤخر وانت على كل شيء قدير اذا யார் ஓதினார்கள்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், يا الله எனது தவறுகளை மன்னிப்பாயாக, எனது அறியாமை, இந்த அறியாமையின் காலத்தால் நிகழ்ந்த பாவங்களை மன்னிப்பாயாக, நான் எனது விடயங்களில் எனது செயல்களில் நான் வரம்பு மீறியிருப்பேன், அவைகளை மன்னிப்பாயாக என்று அனைத்து விஷயங்களையும் சொல்கிறார்கள். அதே போன்று நான் அறிந்து செய்த விஷயங்கள், அவைகளை நீ அறிந்தவனாக நீ இருக்கிறாய், அவைகளை மன்னிப்பு கேட்கிறார்கள். நான் வேண்டுமென்று செய்த தவறுகள், அறியாமையால் செய்தவைகள், அலட்சியமாக செய்தவைகள், இந்த அனைத்துக்கும் மன்னிப்பை வழங்குவாயாக. அந்த அனைத்தும் என்னிலிருந்துதான் ஏற்பட்டது. யா அல்லாஹ் நான் முன் செய்த பாவங்கள், நான் பின் செய்தவைகள், அதே போன்று மறைவாக பகிரங்கமாக செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. நீ ஆரம்பமானவன், நீ இறுதியானவன், யாவற்றின் மீதும் ஆற்றலுடையவன். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தௌபா என்று சொன்னால் எப்படி சில புத்தகங்களில் அடித்து வைத்திருக்கிறார்கள், பெரிய தௌபா சிறிய தௌபா. சில புத்தகங்களிலே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, பெரிய தௌபா என்ற ஒன்று, சிறிய தௌபா என்ற ஒன்று. அதிலே தமிழ் வார்த்தைகளை அரபியிலே பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் தௌபா, இப்படித்தான் தௌபா செய்ய வேண்டும். ரமதானுடைய மாதத்தில் 27 இரவு வந்தால் தான் தௌபா. இப்படி இந்த வணக்கத்தை குட்டிச்சுவராக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படியா இந்த வணக்கத்தை நபி அவர்கள் அறிமுகம் செய்தார்கள்? இது ஒரு மனிதன் எல்லா நிலைகளிலும் தனது தவறுகளை பாவங்களை உணர்ந்து அந்த ரப்பிடத்திலே செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் தௌபா. அதை தவிர கிளிப்பிள்ளை போன்று இமாம் சொல்லிக் கொடுக்க ஏனையவர்கள் சொல்வது தௌபாவா? நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களா? இன்று நீங்க பாத்தீங்கன்னா மஸ்ஜிதுகள்ல 27 இரவுக்கு லைட்டுகளை எல்லாம் ஆஃப் பண்ணி விடுவார்கள். லைட்டுகள் எல்லாம் ஆஃப் பண்ணப்படும், எதுக்கு? தௌபாவுக்கு. எங்க இருந்து இவைகளை பெற்றுக் கொண்டார்கள்? ஜாஹிலியத், அறியாமை. நபியுடைய அந்த வழிகாட்டலில் இப்படியான ஒரு முறையை காட்ட முடியுமா? எனருமை சகோதரர்களே, அதிலே பார்க்கிறோம் முகஸ்துதி, முகஸ்துதியை பார்க்கிறோமே. அனைவரும் சேர்ந்து அள வேண்டும், அளவிட்டு அளவில்லை என்றால் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். இப்படியான நிலைகள் எல்லாம் இந்த வணக்கத்தில் இந்த மௌட்டியகங்கள் நுழைந்திருப்பதை பார்க்கிறோம். எனருமை சகோதரர்களே, அதுவல்ல தௌபா. தௌபா என்பது ஒருவன் தனது தவறுகளை பாவங்களை உணர்ந்து அந்த ரப்பிடத்தில் மனமுருகி அவன் கேட்க வேண்டும், இந்த தவறுகளை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்ற உணர்வோடு அவன் இஹ்லாஸாக அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இறுதி நாட்களில் இறக்கக்கூடிய அந்த அத்தியாயம் சூரத்துல் நஸ்ர், அதிலே சொல்கிறான், வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. உமது ரப்பை நீர் புகழ்வீராக, துதி செய்வீராக, உமது ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீராக, நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அத்தியாயம் எப்பொழுது இறங்கியதோ அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அந்த மன்னரை வாழ்க்கை, அந்த மறுமை வாழ்க்கைக்கான பயணத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அந்த பயணத்தில் தான் இருந்தார்கள். அந்த பயணத்தினுடைய அறிகுறிகள் தெரிகின்றன. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ருகூவிலும் சுஜூதிலும் அதிகம் அதிகமாக ஓத ஆரம்பிக்கிறார்கள். சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி. அந்த அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக, அந்த அல்லாஹுவை போற்றியவர்களாக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்ற இந்த துஆவை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த தூதர் ருகூவிலும் சுஜூதிலும் ஓதி வர ஆரம்பிக்கிறார்கள். என்னருமை சகோதரர்களே, நாம் எப்படி அச்சமற்று இருக்க முடியும்? நாம் எப்படி பயமற்ற ஒரு நிலையிலே இருக்க முடியும்? என் அருமையானவர்களே, அல்லாஹ்வின் தூதரே இப்படி ருகூவிலும் சுஜூதிலும் தனது பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்டிருப்பார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன நீங்கள் புதிதாக சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், புதிதாக சொல்லி வரக்கூடிய இந்த வார்த்தைகள் என்ன? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வஅதுபு இலைஹி என்று நீங்கள் சொல்கின்றீர்களே, இது என்ன வார்த்தைகள் இது? அப்படி என்று சொல்கின்ற பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய பயணத்தினுடைய அறிகுறியாக அது இருக்கிறது. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு, அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்ல போகின்றார்கள் என்பதற்குரிய அறிகுறியாகத்தான் சூரத்து நஸ்ரை இறக்கி வைத்தான். அதற்கு பிறகு நபி அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த துஆவை ஓதி வர ஆரம்பிக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையான பயணத்துக்காக தங்களை தயார்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அப்படி என்று சொன்னால் நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும், அந்த பயணத்துக்காக நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். எப்படி? பாவமற்றவர்களாக, நமது நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தியவர்களாக, நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்தியவர்களாக, எல்லா நேரங்களிலும் நமது மவுத் மரணம் அதற்கு தயாரானவர்களாக, எந்த பாவமற்ற நிலையிலே நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடியவர்களாகவே இருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இறுதியாக ஓரிரு விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாம் தொழுகை என்ற வணக்கத்துக்கு தயாராகின்றோம். இந்த தொழுகை என்ற வணக்கத்துக்கு தயாராகின்ற நாம், உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறார், தனது வெளிவாசல் தேவையை, கழிவறை தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார். அதிலிருந்து பாருங்கள், அந்த தேவையை நிறைவேற்றிவிட்டு அவர் வெளியே வருகிறார். வருகின்ற பொழுது ஓதுகின்ற துவா என்ன தெரியுமா? ஹுஃப்ரானக் என்று சொல்கிறார். ஹுஃப்ரானக் என்றால் என்ன? நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுகிறோம். யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயா. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இஸ்லாம் நமக்கு எப்படி கற்றுத்தருகிறது? ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் இந்த பாவ மன்னிப்பை கற்றுத்தருவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு செயலுக்கு பிறகும் இப்படி கற்றுத்தருவதை பார்க்கிறோம். அதே போன்று ஒருவர் அழகான முறையிலே வுது செய்கிறார். வுதுவை செய்து முடித்ததன் பிறகு அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين என்று ஓதுவார் என்றால் அல்லாஹ் சுவர்க்கத்துடைய எட்டு வாயில்களையும் அவருக்கு திறக்குகிறான். விரும்பிய வாயிலூடாக அவருக்கு நுழையலாம் என்ற ஹதீஸை நாம் திருமிதியிலே பார்க்கிறோம். இந்த ஹதீஸில் اللهم اجعلني من التوابين, யா அல்லாஹ் என்னை தௌபா செய்யக்கூடியவர்கள், பாவங்களிலிருந்து மீண்டவர்கள் அந்த பட்டியலில் என்னை சேர்ப்பாயாக, அந்த கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக என்று ஓதுகிறார். யா அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று ஓதுகிறார். இந்த துவாவை வுதுவுக்கு பிறகு ஓதுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர் மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார். மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற பொழுது அல்லாஹும்ம அக்ஃபிர்லி ذُنُوبِ وَافْتَحْ لِي أَبْوَابَ رَحْمَتِكَ. யா அல்லாஹ், எனது பாவங்களுக்கு மன்னிப்பாயாக, உனது அருள் வாயல்களை திறந்து விடுவாயாக என்றுதான் மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது ஓதுகிறார். அங்கும் பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுகிறார். என் அருமை சகோதரர்களே, தொழுகைக்காக தக்பீர் கட்டுகிறார். தக்பீர் கட்டி தொழுகைக்குள் நுழைகிறார். அங்கு ஓதுகிறார், اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب, اللهم نقني من الخطاياي كما ينقى الثوب الابيض من الدنس, اللهم اغسل خطاياي بالماء والثلج والبرد. يا الله, எனக்கும் எனது பாவங்களுக்கு மத்தியில், கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் எந்த அளவு நீ தொலைவை ஏற்படுத்தி இருக்கிறாயோ அந்த அளவு ஒரு தொலைவை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எனது தவறுகளை, ஒரு வெண்மையான ஆடை எப்படி அழுக்குகளை விட்டு சுத்தப்படுத்தப்படுகிறதோ அதுபோன்று சுத்தப்படுத்துவாயாக. எனது தவறுகளை தண்ணீரை கொண்டு, குளிரான நீரை கொண்டு, பனி கட்டியை கொண்டு எனது பாவங்களை கழுவிடுவாயாக என்று பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதை பார்க்கிறோம். இது ஒரு துவா. மற்றொரு துவா வஜ்ஜஹத் என்று ஆரம்பிக்கிற துவாவிலே நீங்கள் பார்க்கலாம், வலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் எனக்கு நான் அநீதி இழைத்துக் கொண்டேன், வா தரஃப்து பி தன்பி, எனது பாவங்களை நான் உணர்ந்து விட்டேன், எனவே எனது அனைத்து பாவங்களுக்கும், ஃபஹ்ஃபிர்லி துனூபி ஜமியா, எனது அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பை வழங்குவாயாக. நிச்சயமாக இன்னஹு லா யஃஃபிரு துனூப இல்லா அந்த், உன்னை தவிர மன்னிக்க கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை என்று ஓதுகிறார். என் அருமை சகோதரர்களே, அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம், ருக்குவிலே அவர் ஓதுகிறார், சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. அதிலும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதித்ததன் பிறகு யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று ஓதுகிறார். சுஜூதை பாருங்கள், சுஜூதிலே ஓதுகிறார், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி தன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியதஹு வ ஸிர்ரஹு. சுஜூத், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக நாம் இருக்கக்கூடிய இடம். நபி அவர்கள் கற்றுத்தந்த துவாவை பாருங்கள், யா அல்லாஹ் எனது பாவங்கள், அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக, சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், ஆரம்பமான பாவங்கள், கடைசியான பாவங்கள், பகிரங்கமாக செய்தவைகள், ரகசியமாக செய்தவைகள் அனைத்தையும் மன்னிப்பாயாக என்று நபி அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அதே போன்று ஒருவர் சுஜூதை விட்டு எழுந்து உட்காருகிறார். அங்கு நபி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், ரப்பி குஃபர்லி, ரப்பி குஃபர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என்னை மன்னிப்பாயாக என்று ஓதுகிறார். மற்றொரு ரிவாயத்திலே அல்லாஹ் மஃபர்லி வரஹம்னி வஜுபுர்னி வஹதினி வர்சுக்னி என்று நபி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அத்தகையாத்தை எடுத்து பாருங்கள். அத்தகையாத்தை ஓதி முடிக்கிறார் அபூபக்கர் சித்திக் ரிவாயத்து செய்யக்கூடிய இந்த செய்தி. அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், தொழுகையிலே ஓதுவதற்கு எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கதீரா. என் அருமை சகோதரர்களே, இந்த மனிதர்கள் எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. நபியிடத்திலே வந்து இப்படி கற்கக்கூடியவர்கள், இப்படி மார்க்கத்தை பெறக்கூடியவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்தில் அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்ததாக மிக உயர்ந்த மனிதர். அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய துவாவை பாருங்கள், யா அல்லாஹ், எனது நஃப்ஸுக்கே நான் அநியாயம் செய்து கொண்டேன், அவருக்கே இந்த துவா என்று சொன்னால், அவருக்கே நபி அவர்கள் இப்படி ஒரு துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எப்படி என் அருமை சகோதரர்களே நமது பாவங்கள் விஷயத்தில் அச்சமற்று இருக்க முடியும்? நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி லுல்மன் கதீரா வலா யக்ஃபிரு ذுனுப இல்லா அந்த் வஃஃபிர் லி மஃஃபிரதன் மின் இந்திக் வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூரு ரஹீம். யா அல்லாஹ், எனது நஃப்ஸுக்கு நான் அதிகமாக அநீதி இழைத்துக் கொண்டேன், உன்னை தவிர மன்னிக்க கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை, எனவே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மஃஃபிரத், அந்த மன்னிப்பை கொண்டு என்னை மன்னிப்பாயாக. அதுபோன்று இன்னும் நீ மன்னிக்க கூடியவன், அருள் புரியக்கூடியவன், எனக்கு அருள் புரிவாயாக என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தகையாத்துக்கு பிறகு இதை ஓதுவதற்கு, நபி மீது சலவாத்து சொன்னதற்கு பிறகு ஓதுவதற்கு இதை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகையாத்தை ஓதி முடித்ததன் பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நபி அவர்கள் இந்த துவாவை ஓதி வந்தார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம அக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அக்ஹர்து வமா அஸ்ரர்து வமா அலந்து வமா அஸ்ரஃப்து வமா வமா அன்த ஆலம் பிஹி மின்னி அன்தல் முகத்திமு வஅன்தல் முஅக்கிரு லா இலாஹ இல்லா அன்த். இதை நபி அவர்கள் ஓதி வந்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்படி நாம் தொழுகையை பார்க்கின்ற பொழுது அதனுடைய ஆரம்பத்திலிருந்தே இந்த மஃஃபரத், மன்னிப்பு என்பது பின்னி பிணைந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் என் நிலையிலும் இதை மறந்தவனாக இருக்க முடியாது. அவன் அல்லாஹ்விடத்தில் தனது பாவங்களை உணர்ந்து மன்னிப்பை தேடியவனாக இருக்க வேண்டும். தொழுகை முடிகிறது. தொழுகை முடிந்தவுடன் அவன் சொல்வது அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நாம் நினைக்கிறோம் யாராவது ஒருத்தர் பாவத்தை செஞ்சா மாத்திரம்தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று. யாராவது ஒரு தவறாக பேசிவிட்டால், ஒரு தவறை செய்துவிட்டால் மாத்திரம்தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இங்கு ஒரு உயர்ந்த வணக்கம் நிறைவு பெறுகிறது. அந்த வணக்கம் நிறைவடைந்தவுடன் நமக்கு அல்லாஹ் கற்றுத்தருவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுங்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இதில் என்ன இருக்கிறது? அந்த வணக்கத்தில் ஏற்பட்ட குறைகள், தவறுகள் எத்தனை ஏற்பட்டிருக்கும். அந்த அனைத்துக்காகவும் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுகிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். ஒவ்வொரு இபாதத்தில் ஏற்படுகின்ற குறைகள், அந்த குறைகளுக்காகவும் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேட வேண்டும். எனவே அருமையானவர்களே, நாம் அந்த நிலையான இறுதி பயணம், அந்த வெற்றி, அந்த மூமினுடைய இறுதி இலக்கு, அந்த சுவர்க்கத்தை நோக்கிய நமது பயணத்தில் அந்த இறுதி வெற்றியை நாம் அடைவதற்கு உண்மையில் மன்னிப்பு என்பது, நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவதென்பது நமது வாழ்வோடு பின்னிப்பிணைந்ததாக இருக்க வேண்டும். எனவே நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த இந்த வார்த்தைகளை அதிகம் அதிகம் கூறியவர்களாக அந்த ரப்பிடத்திலே மன்னிப்பை தேடி பரிசுத்தவான்களாக மாறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.